في الحديث القدسي قال الله تعالى يا عيسى إن تطير على السماء مع الملائكة المقربين حديث قدسي لا الله سلوذاك برمانا صلى الله عليه وسلم وعيسى أن تطير على السماء مع الملائكة المقربين நீங்கள் நெருக்கமான மலக்குமார்களோடு வானத்திலே பறவைகளைப் போன்று பறக்க வேண்டும் என்று விரும்பினால் கானஃபி சஃபகதி கஷம்சி மனிதர்கள் மீது இறக்கப்படுவதிலே கருணை காட்டுவதிலே சூரியனை போன்றும் ஒபிசித்திரி கல்லைலி மனிதர்களது குறைகளை மறைப்பதிலே இரவை போன்றும் ஒபி தவாலோய் கல் அருளி பணிவில பூமியை போலவும் ஒபில் ஹெல்மி கல் மையீத்தி சகிப்புத்தன்மையிலே மையத்தை போலவும் ஒபி சஹாவதி கண் நகரில் ஜார் கொடைத்தன்மையிலே தான தர்மம் செய்வதிலே ஓர் ஓடுகின்ற ஆற்றை போன்றும் நீங்கள் ஆகிவிடுங்கள். அப்போது நீங்கள் மலக்குமார்களோடு நெருக்கமான மலக்குமார்களோடு வானத்திலே நீங்கள் பயணம் செய்யலாம் என்பதாக ஈசா அலி இஸ்லாமர்களுக்கு சொன்ன விஷயத்தை பெருமானார் செல்லல்லா சுமிகள் இங்கே தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸில் அல்லாஹு தாலாவுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான குணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ்வை நெருங்குவதற்கு பலவிதமான காரணங்கள், இபாதத்துகளின் மூலமும் அதிகப்படியான நஃபிலான வணக்கங்களின் மூலமும் அல்லாஹ்வை நெருங்க முடியும், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதன் மூலமும் அல்லாஹ்வை நெருங்க முடியும். பல ஹதீஸ்கள் இருக்கின்றன. இந்த ஹதீஸில் மனிதர்களுடைய குணங்களின் மூலமாக அவர்களை தங்களது குணங்களை மாற்றிக்கொள்வதன் மூலமாக இறைவனுடைய அன்பையும் அவனுடைய நெருக்கத்தையும் பெற முடியும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுவிட்டால் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற அத்தனை படைப்பினங்களும் மனிதனுடைய காலுக்கு கீழே வந்துவிடும். அதை வந்து சந்தேகப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா அல்லாஹ் வந்து சொல்லுகிற போது உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற அத்தனை வஸ்துக்களும் மனிதனுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றன. அது சூரியனாகட்டும் சந்திரனாகட்டும் இரவு பகல் பூமி பூமியில் இருக்கிற அத்தனை படைப்புகளும் மனிதனுடைய உபயோகத்திற்காக மனிதனுடைய வாழ்வுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதனை மட்டும் அல்லாஹால எனக்காக படைத்திருக்கிறேன், என்னை வணங்குவதற்காக என்னை நெருங்குவதற்காக படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி இருக்கிற போது மனிதன் அல்லாஹுடைய நெருக்கம் பெறுகிற போது உலகத்தில் இருக்கிற படைப்பினங்கள் அத்தனையுமே மனிதனுக்கு கட்டுப்பட்டு விடும். அதை வரலாறுகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள் அதை தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. இந்த அதிசயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற விஷயத்தை பார்க்கிறோம். ஒரு மனிதர்கள் பிற மனிதர்கள் மீது கருணை காட்டுவதில் சூரியன் எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறதோ, மூளை முடுக்குகளில் எல்லாம் அதனுடைய பிரகாசம் போய் அடைகிறதோ அதுபோல ஆகிவிட வேண்டும், அவ்வளவு விசாலமாகிவிட வேண்டும். கருணைக்கு அவ்வளவு பெரிய தன்மை இருக்கிறது. இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை விஷயங்களும் இறைவனுடைய குணங்கள், அல்லாஹாலாவுடைய குணங்களாகும். அல்லாஹ்வுடைய குணங்களை இந்த உலகத்திலே நெபிமார்கள் அத்தனை பேர்களும் அப்படியே வெளிப்படுத்தினார்கள். அதன் காரணமாகத்தான் நெபிமார்கள் சொல்லுகிற அத்தனையுமே இந்த உலகத்திலே நடைபெற்றன. நபிமார்களுக்கு பிறகு சஹாபாக்கள் இமாம்கள் தாபியன்கள் எல்லாம் அந்த வழியை பின்பற்றி அவர்களது குணங்களை சீர்திருத்திக் கொண்ட காரணத்தினால் இந்த உலகத்திலே அவர்கள் சில விஷயங்களை, ஆச்சரியமான விஷயங்களை, கராமத் என்கின்ற அபூர்வமான விஷயங்களை எல்லாம் நிகழ்த்தி காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற இந்த ஹதீஸிலே அடுத்து சொல்கிறார்கள், மற்றவர்களது குறை நமக்கு தெரிந்துவிட்டால் அதை மறைப்பதிலே இரவை போன்று ஆகிவிட வேண்டும். இரவு எப்படி மறைவாக இருக்கிறதோ, இருளில் எப்படி எல்லா குறைகளையும் மறைத்து விடுகிறதோ, அதுபோல பிறர்களது குறைகளை வெளிப்படுத்தவே கூடாது, சொல்லவே கூடாது, யாரிடத்திலும் வெளிப்படுத்தக்கூடாது. அல்லாஹுக்காக வேண்டி அதை மறைத்து விட வேண்டும். அது இறைவனுடைய குணங்களிலே முக்கியமான ஒன்று. அல்லாஹ் மனிதர்கள் செய்கின்ற குறைகளை வெளிப்படுத்துவதே கிடையாது. அவர் நாடினால் வினாடி நேரத்திற்குள்ளாக அதை பகிரங்கப்படுத்தி விடலாம், கேவலப்படுத்தி விடலாம். ஆனால் மனிதர்கள் செய்கின்ற ஆயிரக்கணக்கான தவறுகளை, பாவங்களை அல்லாஹ் தஆலா மறைத்தே வைத்திருக்கிறான். அல்லாஹ் மறுமையிலும் அப்படி மறைக்க வேண்டும். மறுமையிலும் அல்லாஹ் தஆலா எந்த மனிதர்களையும் எந்த உண்மைகளையும் கேவலப்படுத்தி விடக்கூடாது என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதற்கடுத்து இங்கே சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவில பூமியை போல ஆகிவிட வேண்டும். பூமியின் மீது என்ன அக்கிரமம் நடந்தாலும் அது கொந்தளிப்பதில்லை, அப்படியே தன்னை தாழ்த்திக் கொள்கிறது. அதுபோலத்தான் பொறுமை செய்வதில சகிப்புத்தன்மையில மையத்தை போல. மையத்தாக இருக்கிற ஒரு பொருள் அது என்ன செய்தாலும் அது திருப்பி ஒண்ணு செய்ய போறதில்லை. குளிப்பாட்டுகிற போது நீங்கள் சில பேர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கலாம், அவ்வளவு கொடூரமாக கூட அந்த மையத்திடத்திலே நடந்து கொள்வார்கள். அவ்வளவு மோசமாக அதனை உருட்டுவதும் பரட்டுவதும் அதற்கு மதிப்பில்லாமல் நடந்து கொள்வார்கள். அதே சில வந்து சோப்பு கூட அது மேல வைக்க கூடாதுன்னு வருது, ஏன்னா அந்த அந்த பாரத்தை கூட அது தாங்குகின்ற சக்தி கிடையாது. எவ்வளவு கொடுமை செய்யறோம், ஐஸ் பெட்டிக்குள்ள வச்சுக்க அது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம். நிறைய பேர் இதை உணர்றதில்லை, அது ஒரு ஃபேஷனா போயிடுச்சு. ஒரு ஏசி ரூமுக்குள்ள நம்மளை அடைச்சு போட்டு 24 மணி நேரம் உள்ள ஹை இதுல வந்து வச்சு கூலிங்ல வச்சா நம்ம இருக்க முடியுமா? அவ்வளவு சிரமம் இருக்கும். ஒரு விரைவ ஒரு இரவிலே நாங்கள் சிரமப்பட்டோம் ஜித்தாவில. பிளைட் லேட் ஆகிற போது அங்க ஐஸ் அந்த ஏசியில கொண்டு போட்டாங்க. கடுமையான குளிர், எங்கேயுமே கால் வைக்க முடியல. குளிர் மட்டும் இல்ல, அதாவது யூரின் போறதுக்கு வழி இல்லாம ரொம்ப அவஸ்தப்பட்டோம், வெளியே விட மாட்டான்ட்டான். அந்த ஒரு இரவில் அவ்வளவு சிரமமாக இருந்தது. மணிக்கணக்கான நேரங்கள் அந்த மையத்தை அந்த பெட்டியில போட்டு அவஸ்தைப்படுத்துகிறோம், யாருமே அதை பத்தி கவலைப்படுறதில்லை. சொன்னா கோபம் தான் வருது எல்லாத்துக்கும், அது செய்யக்கூடாது. 24 மணி நேரம் அந்த மையத்தை ஒண்ணும் ஆகாது, அதுக்குள்ள அடக்கம் செய்ய தரணும், அதுக்கப்புறம் வைக்க வேண்டிய தேவையில்லை. அப்ப அது என்ன செய்கிற போதும் அது என்னமோ ஒண்ணுமே சொல்வது கிடையாது, எனக்கு சிரமமாக இருக்கிறது என்று அதை சொல்ல முடியாது. அதுபோல மனிதர்கள் சகிப்புத்தன்மையில மையத்தை போன்று ஆக்கிவிட வேண்டும். அதைத்தான் அதுபோலவே கொடைத்தன்மையில மனிதர்களுக்கு உபகாரம் செய்வதில வானத்தை போல, அதாவது ஓடுகின்ற ஆற்றை போன்று ஆக்கிவிட வேண்டும். அது நிற்கிறதே இல்லை, எப்பவுமே ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த தன்மைகள் வந்துவிட்டது என்று சொன்னால் மனிதனுக்கு அத்தனையுமே இதை கட்டுப்படும். உமரல்லா தானுடைய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லி காட்டுவார்கள், மதீனாவிலே ஒரு நாள் பூகம்பம் ஏற்பட்டது. உமர் அல்லா தாலா என்ன செய்தார், சாட்டை வைத்து ஒரு அடி அடித்தார்கள் பூமியில, சற்று நேரம் நின்றது, திரும்பவும் அசைஞ்ச போது திரும்பவும் அடித்தார்கள். மூன்றாவது முறையாக அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. வேகமாக சாட்டை எடுத்து பூமியை நோக்கி ஒரு அடி அடித்து விட்டு சொன்னார்கள், என்ன இந்த உமர் உன்னின் மீது நீதமாக ஆட்சி செய்யவில்லையா? நான் நீதம் தவறிவிட்டேனா? ஏன் இப்படி அசைகிறாய், அமைதியாக இருக்க மாட்டாயா என்று அந்த பூமியை பார்த்து பேசுகிறார்கள். இவன் அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள், அதற்கு பிறகு இன்று வரையிலும் பூமி மதீனாவிலே பூகம்பம் ஏற்படவே இல்லை. அந்த வார்த்தைக்கு அது மதிப்பு. எத்தனையோ சம்பவங்களை பார்க்கிறோம். இப்ப சாது நபி வக்காஸ் ரலியல்லாஹு ஒரு ஒரு நகரத்தை கைப்பற்றிய போது அங்கே நைல் நதி அந்த ஓடுகின்ற பழக்கம் சில ஆண்டுகள் கழித்தால் அது வற்றி போய்விடும். அதுக்கப்புறம் அந்த மக்கள் என்ன செய்வார்களாம், ஒரு கன்னி பெண்ணை, திருமணமாகாத கன்னி பெண்ணை அதற்கு பலி கொடுப்பார்களாம், பலி கொடுத்தால் திரும்ப ஓடுமாம். இந்த நாட்டினுடைய வழக்கம் இதுதான் என்று சொன்னபோது சாது நபி பக்கா சொல்லான்னு சொல்கிறார்கள், இல்லை இல்லை, நான் ஹலீஃபாவிடத்திலே கேட்காமல் அதற்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். உமரல்லா தலானு அதற்கு பதிலாக 2 கடிதங்களை அந்த சாது நபி வக்காசுக்கு அனுப்புகிறார்கள். ஒன்று, இந்த கடிதத்தை நான் எழுதி கொடுக்கின்ற இந்த கடிதத்தை அந்த ஆற்றிலே போட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருந்தது என்று சொன்னால், நீ அல்லாஹ்வுடைய அனுமதியை பெற்று ஓடுவதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி ஓடுவதாக இருந்தால் உமர் கட்டளை பிறப்பிக்கிறேன் ஓடு, இல்ல உன்னுடைய சக்தியை கொண்டு நீ ஓடுவதாக இருந்தால் உன்னுடைய தேவை எங்களுக்கு வேண்டாம், தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை எழுதி சாது நபி வக்காஸ் இடத்துல கொடுத்து அந்த கடிதத்தை அந்த நதியிலே போட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். அதுபோல அந்த நதியில அந்த கடிதம் போடப்பட்ட உடனேயே நதி பெருகெடுத்து ஓட ஆரம்பித்தது. அந்த அளவுக்கு அல்லாஹால அவர்களுக்கு மதிப்பளித்தான் என்று சொன்னால் அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்தது. அது ஓடியது, நீண்ட காலம் ஓடியது. நஃபீசத்தில் மிஸ்ரியா என்று சொல்லுகிற பெரு பெரு பெண்மணி, வழிமார்களிலே கட்டுப்பட்டவர், இமாம் ஷாபி ரஹமத்துல்லாவுடைய காலத்திலே வாழ்ந்தவர். அந்த நேரத்திலும் இது போல அந்த நதி ஓடாமல் போய்விட்டது. நஃபீசத்தில் மிஸ்ரியா அவரிடத்திலே வந்து சொன்னார்கள், இந்த நதி ஓடவில்லை, நின்று விட்டது என்பதாக. அவர்கள் கடிதம் எல்லாம் எழுதவில்லை, பழைய துணியை கொஞ்சம் கிழித்து அதை அவர் ஜனங்களுடைய கையிலே கொடுத்து இதை கொண்டு போய் அந்த நதியிலே போடுங்கள் என்று சொன்னார்கள். நதி ஓடியது. வரலாற்றிலே இப்படி ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள் பார்க்க முடியும். காரணம் என்னவென்று சொன்னால், எப்போது மனிதனுக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற சுபாவம் வந்து விடுகிறதோ, அந்த குணம் வந்து விடுகிறதோ, இறைவனுடைய தன்மைகள் மனிதனத்திலே வந்து விடுகிறதோ, அப்போது மனிதனுக்கு எல்லாமே கட்டுப்பட்டு விடுவோம். எத்தனையோ நிகழ்வுகள் நபிமார்களுடைய வரலாற்றிலும் சஹாபாக்களுடைய வரலாற்றிலும் பார்க்க முடியும். அது மாதிரியான குணங்களை நாம் அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையாக முடியாவிட்டாலும் கூட நம்மால் முடிந்த விஷயங்களை அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுக்கு 660 குணங்கள் இருக்கின்றன, 360 குணங்கள் இருக்கின்றன, 360 குணங்களிலே ஒன்று மட்டும் யாரிடத்தில் இருந்து விட்டாலும் அவன் சொர்க்கம் போய்விடுவான். அந்த ஒரு குணத்தின் மூலமாக 360 குணங்களிலே ஒன்று இருந்து விட்டாலும் சொர்க்கம் போய்விடுவான். இப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய குணங்களுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது? அபூபக்கர் சித்திக் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், என்னிடத்திலே அந்த குணங்கள் ஒன்றாவது இருக்கிறதா என்று கேட்டபோது சொன்னார்கள், அபூபக்கரே ஒன்றல்ல, உங்களிடத்திலே 360 குணங்களும் இருக்கின்றன என்று சொன்னார்கள். மனிதர்களையே அல்லாஹ்வுடைய குணம் வந்து விட்டது என்று சொன்னால், அது பிரதிபலித்து விட்டது என்று சொன்னால், அல்லாஹு தஆலாவுக்கு எப்படி மற்ற பொருள் அதாவது கட்டுப்படுகிறதோ அதுபோல கட்டுப்பட்டு விடும். ஹதீஸ்களிலே சூரியனை நிறுத்தியதாக வருகிறது. சூரியன் மறைகின்ற நேரத்திலே அடிதல்லா தலானுவும் மாறிக்கொண்டு நேரம் வருகிறது. சூரியனை நிறுத்தும்படி அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள், வேண்டுகிறார்கள், அல்லாஹ் அந்த சூரியனை மறைவிடாமல் தடுத்தான் என்று வருகிறது. நபிமாருடைய காலத்திலும் அப்படி நடந்திருக்கின்றன. ஒரு சஹாபி ஒரு போருக்கு போய் திரும்பி வருகிற போது வழி தவறிவிட்டார், வழி தெரியவில்லை, வந்து ஒரு காட்டிலே மாட்டிக்கொண்டார். சிங்கம் மனிதனை பார்த்தால் என்ன செய்யும்? ஆனால் அந்த சஹாபி சிங்கத்தை பார்த்த உடனே அந்த சிங்கத்திடத்திலே சொன்னார், நான் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களிலே உள்ளவன், இது மாதிரி போருக்கு போய் திரும்பி வருகிற போது நான் வழியில் தெரியாமல் மாட்டிக்கொண்டேன், இந்த இடத்துல வந்து மாட்டிக்கொண்டேன், என்னை நீ ரசூலுல்லாஹ் இருக்கின்ற இடத்திலே கொண்டு போய் விட்டுவிடு, என்னுடைய தோழர்கள் இருக்கின்ற இடத்திலே கொண்டு போய் விட்டுவிடு என்று சொன்னபோது அந்த சிங்கம் அவரை அழைத்து கொண்டு வந்தது. வழிநடிகளும் ஏதாகிலும் மிருகங்கள் பார்க்கிற போது அந்த சிங்கம் ஒரு கர்ஜனை செய்யும், அந்த மிருகங்கள் ஓடிவிடும். கடைசியாக அவர்கள் தோழர்கள் எங்கே தங்கி இருந்தார்களோ அதுவரையிலும் கொண்டு வந்து விட்டுவிட்டு அந்த சிங்கம் திரும்பியது. இப்படி நூற்றுக்கணக்கான வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்று சொன்னால், அல்லாஹு தஆலாவுடைய நெருக்கம் வந்துவிடுமானால், அவனது குணங்களின் மூலமாகவோ அவனுக்கு கட்டுப்படுவதன் மூலமாகவோ அல்லாஹ்வுடைய நெருக்கம் வந்துவிட்டது என்று சொன்னால், நிச்சயமாக இவர்கள்லாம் சாத்தியம்தான், சந்தேகப்பட வேண்டியதில்லை. அப்படித்தான் இந்த உலகத்திலே வழிமாறுகள் வாழ்ந்தார்கள். இறைவனது நெருக்கம் பெற்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்தார்கள். அதனால தான் நாம் அவர்களை போற்றுகிறோம். அன்புக்குரியவர்களே, வல்ல ரஹ்மான் அதுபோன்ற சிறந்த குணங்களையும் நல்ல தன்மைகளையும் அல்லாஹ் நம் மனிதர்களுக்கு வழங்கி, இந்த உலகத்திலே மனிதத்துவத்திற்கு என்ன மதிப்பு இருக்கிறதோ அந்த மதிப்புடைய வாழ்க்கை அல்லாஹ் நம் மனிதர்களுக்கு வழங்கி அருள்வானாக. சுபஹானல்லாஹ்.